தலைப்பு வந்து சோதனைகள் மத்தியில் சாதித்து வாழ்வது எப்படி, அதுதான் தலைப்பு. இப்போ ஜெபம் பண்ணி அதை நம்ம ஆரம்பிக்கலாம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த கரூர் நகரத்திலும் கூட இப்படியாக ஆத்தும தாகமுள்ள இவர்களை நீர் அழைத்து வந்திருக்கிறீர். ஒருமனப்பட்டு உம்முடைய வார்த்தையிலிருந்து நாம் எப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உமக்கு அதிக காரியங்களில் சாதிக்கிறவர்களாக நடந்து கொள்வது எப்படி என்று நாம் பார்க்கிற பொழுது, உம்முடைய ஆவியானவர் மூலமாக நீர் பிரசன்னமாகி பேசுகிறவனுக்கும் கேட்கிறவர்களுக்கும் துணையாக இருமாண்டவரே. உம்முடைய வார்த்தையின் மூலமாக சத்தியங்களை தெரிந்து கொள்ள உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையை வல்லமையாக எங்களுடைய இருதயங்களிலே பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம், ஆமேன். அந்த செய்தி தலைப்பை பார்த்தீங்கன்னா, சோதனைகள் மத்தியிலே சாதித்து வாழ்வது எப்படி. ரெண்டு விஷயம் இருக்கு அதுல. முதலாவது சோதனைகள், சோதனைகள் மத்தியில் அப்படின்னா சோதனைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாவது சாதித்து வாழ்வது எப்படி. ஒரு கிறிஸ்தவன் சோதனைகளை பத்தி அறிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த சோதனைகளுக்கு மத்தியில அவன் வாழ்க்கையில கர்த்தருக்காக எப்படி சாதித்து வாழ்க்கை நடத்துவது. ரெண்டு காரியத்தையும் தான் இன்னைக்கு நம்ம மூணு செய்தியில குறிப்பா பார்க்க போறோம். முதலாவது நம்ம சோதனைகளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. வேதத்துல பல பகுதிகளில், புதிய ஏற்பாட்டிலையும் சரி பழைய ஏற்பாட்டிலையும் சரி, ஆனா முக்கியமா புதிய ஏற்பாட்டை நம்ம எடுத்துக்க போகிறோம், கிறிஸ்தவர்கள் சோதனைகளை சந்திப்பார்கள் என்று வேதத்துல பல பகுதியில சொல்லப்பட்டிருக்குங்களா. நீங்க 1 திமோத்தேயு 2 திமோத்தேயு 3 அதிகாரத்தை எடுத்தால், 2 திமோத்தேயு 3 அதிகாரம் 12 வசனத்தை பார்ப்போம். 12 வசனத்தில் சொல்லப்படுகிறது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கின்ற யாவரும் துன்பப்படுவார்கள் எழுதியிருக்கு. அந்த வசனத்துக்கு முன்னால உள்ள வசனம் பின்னால உள்ள வசனங்கள்லாம் வாசிச்சு பார்த்தோமானால், தானும் கூட இதை எழுதியவனான பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலும் எந்த விதமான துன்பங்களை அனுபவித்திருக்கிறேன் அவர் எழுதுறார். 12-11 வசனத்தில் பார்ப்போம், அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் சொல்லியிருக்கிறார். அது எதுவோ பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்காத ஒரு காரியத்தை, புதுமையான ஒரு புதிய காரியத்தை இங்க சொல்லல. தானே தன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவனாக இருந்து அனுபவித்த காரியங்களை அவர் அங்க எழுதியிருக்கிறார். இப்ப இந்த ஒரு வசனம் மட்டுமல்ல, இன்னும் பல பகுதிகளில வேதத்துல நம்ம துன்பங்களை பத்தி பார்க்கிறோம். 1 பேதுரு 1:6-7 பார்த்தா, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளிலே துன்பப்படுகிறீர்கள். அப்ப திமோத்தேய்க்கு பவுல் அந்த 2 திமோத்தேயு எழுதின பொழுது அது யாருக்கு எழுதப்பட்டது? எபேசியா நகரத்திலே பட்டணத்திலே இருந்த சபைக்கு எழுதப்பட்டது. எபேசியா பட்டணத்தில் இருந்த சபைக்கு எழுதப்பட்டது. அந்த எபேசிய பட்டணத்து சபை மக்கள் வாழ்க்கையில துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்தது. இப்ப இங்க பேதுருவுக்கு எழுதிய நிருபமும் கூட அது சபைக்கு எழுதப்பட்டது. இந்த அநேகர் யூத கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள் துன்பத்தின் காரணமாக பல பகுதிகளுக்கு தங்கள் ஊர்ல இருந்து பிரிந்து போய் வாழ வேண்டி இருந்தது. போந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா பிரதேசங்களில் சிதறி இருக்கிறவர்கள் சொல்லியிருக்கா இல்லைங்களா. அந்த சிதறி இருந்த காரணம் என்ன? துன்பத்தின் நிமித்தமாக சிதறி போய் இருந்த பொழுது அவளை பார்த்து எழுதுகிறார், நீங்க கொஞ்ச காலத்துக்கு இப்படி துன்பப்பட வேண்டி இருந்திருக்கு, வாழ்க்கையில பலவிதமான சோதனைகளாலே துன்பப்படுகிறீர்கள் பாத்தீங்களா. அப்புறம் அதே 1 பேதுருவுல 2 அதிகாரம் பூரா பார்த்தாலும் இவர்கள் வாழ்க்கையில துன்பங்களுக்கு மத்தியில எப்படி வாழணுங்கிறத தான் பேதுரு எழுதியிருக்கிறார். ஆகவே வேதத்தை பார்க்கிற பொழுது புதிய ஏற்பாட்டின் பல பகுதிகளை நம்ம பார்க்கிற பொழுது கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு நூலையும் பார்க்கலாம், யாக்கோபு. இந்த யாக்கோபுல இருந்து கடந்த வருஷம் முழுவதுமாக பிரசங்கம் செய்திருக்கிறேன். ஆரம்பத்திலேயே துன்பத்தோட தான் அது ஆரம்பிக்குது. துன்பங்கள் வருகிற பொழுது களி கூறுங்கள் அப்படின்னு அங்க யாக்கோபு கிறிஸ்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறான். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் ஏற்படுவது சகஜம். கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில துன்பங்களை சந்திப்பது ஒரு நார்மலான விஷயம், அது சகஜங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஏன் துன்பங்கள் ஏற்படுகிறது, அதுக்கு நம்ம பதில் சொல்ல போறோம். ஆனா இப்ப நம்ம நினைக்க கூடாது, ஒரு புதுசா ஒரு கிறிஸ்து இயேசுவ வாழ்க்கையில் அறிந்து கொண்ட யாரும் இருந்தா நீங்க நினைக்க கூடாது, இவரை அறிஞ்சுகிட்ட பிறகு என் வாழ்க்கையில எல்லாமே சந்தர்ப்பங்கள் எல்லாம் அப்படியே முழுமுற்றமா மாறி எல்லா துன்பங்களையும் இல்லாம போயிரும்னு நினைக்கிறது தான் பெரிய தப்பு. அது இயல்பானதே இல்லை, அப்படி நினைக்கிறதே தப்பு, அது பொருத்தமானதே இல்லை இந்த உலகத்துக்கு அந்த மாதிரியான எண்ணம். என்று சொன்னா தவறான விதத்தில் சுவிசேஷம் என்ற பெயர்ல இனி அநேகர் உண்மையை சொல்லாததுனால தான் இப்படி கிறிஸ்தவர்களாக வருகிறவர்கள் தவறான எண்ணத்தோட வளர்ந்துடுறாங்க. ஏன்னா எல்லாம் சொல்றது கிறிஸ்தவ செய்தின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் இயேசு கிட்ட வந்துருங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் இனி துன்பமே இருக்காது, உங்கள் வாழ்க்கையில் இனி சமாதானமாகவே இருக்கும், எல்லா துன்பங்களையும் இயேசு அகற்றி விடுவார் அப்படி எல்லாம் சொல்லுகிற நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு ஒண்ணுமே ஒரு கஷ்டமே வாழ்க்கையில் இனி இல்லாம போயிரும் போல இருக்கு, எல்லாம் மாறிடும் அப்படின்னு நம்ம தவறா நினைக்கிறோம். அப்படி அந்த மாதிரி போதனை கொடுக்கிறதும் சரியில்லை. வேதம் அப்படி எங்கேயுமே சொல்லவே இல்லை. எடுத்து பாருங்க எங்க சொல்லி இருக்கு, வேதம் சொல்லவே இல்லை. இப்ப இந்த வாசித்த பகுதிகளில் இருந்த மூணு அப்போஸ்தலர்கள் பார்க்கிறோம், ரெண்டு அப்போஸ்தலரும் யாக்கோபு அவன் எருசலேம் போதகனாக இருந்தவன் என்ன சொல்லி இருக்கிறாங்க, துன்பம் வாழ்க்கையில சகஜம், கிறிஸ்தவர்கள் துன்பங்களை அனுபவிக்கிறவர்கள். இல்லாட்டி தான் சொல்லி இருப்பாரு, நீ உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா உன் வாழ்க்கையில துன்பம் பாடுகளே வந்திருக்க கூடாது, இது எப்படி நீ உனக்கு வர்றதுக்கு அனுமதித்தாய், நீ ஏதோ வாழ்க்கையில தவறு செய்கிறதுனாலதான் உங்களுக்கு துன்பம் வருதுன்னு சொல்லி அவர் புத்தி சொல்லி இருக்கணுமா இல்லையா, அப்படி சொல்லலையே. துன்பங்கள் வாழ்க்கையில் வருவது சகஜம், ஆகவே நீங்க புரிஞ்சுக்கணும் அது தெளிவா. நமக்கு என்ன நடந்திருக்கு கிறிஸ்தவனா மாறினது பொழுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். முந்தி இருந்த வாழ்க்கைக்கும் இப்ப இருந்த வாழ்க்கை, முந்தி நம்ம பாவிகளாக இருந்தோம், பாவத்தை குறித்த சிந்தனையாவே இருந்திருக்குது, சரியான வழி எதுன்னு தெரியாது, கர்த்தர் மேல எங்களுக்கு அன்பு இயற்கையாக இருந்ததில்லை, இயேசு மேல அன்பு இருந்ததில்லை. ஆனா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தன்னுடைய ஆவி மூலமாக இடைப்பட்டு என்ன செய்திருக்கிறார்னு சொன்னா, நம்முடைய பாவங்களை உணர்த்தி அந்த பாவங்களோடு நாம் வாழ்வது சரியில்லை என்ற உணர்வை ஏற்படுத்தி அந்த பாவங்களுக்கான விடுவு இயேசு கிறிஸ்து மூலமாக இருந்துதான் வரும்னு சொல்லி நாம இயேசுவை விசுவாசிக்க செய்திருக்கிறார். அப்படி விசுவாசிக்க செய்திருப்பதனாலே நம் பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றிருக்கிறோம், பாவம்னா என்னன்னு ஒரு அறிவை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், வேதத்தை பயன்படுத்தி பாவத்துக்கு எதிர்த்து பாவம் செய்யாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு அர்ப்பணித்திருக்கிறோம். அதாங்க நடந்திருக்கு, அதான் நடந்திருக்கு. இதுல கஷ்டங்கிறது நம்ம பயன்படுத்தவே இல்லையே வார்த்தைய. ஆகவே முந்தி நீங்க எந்த வீட்டுல எந்த நகரத்திலயோ கிராமத்திலயோ இருந்தீங்களோ எந்த விதமான மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் மாறவே மாறல, உங்க அப்பா அம்மா உங்க உறவினர்கள்லாம் அப்படியே தான் இருந்திருக்கிறாங்க. இதுக்கு முந்தைய அவங்க பேச்சு நடத்தையெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படியே தான் இப்போ இருந்திருக்கு. அதுக்கு முந்தைய அவங்க யாராவது உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா அந்த அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது, பிரச்சனை எல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனா நடந்திருக்கிற காரியம் நமக்குள்ளாக நடந்திருக்கிற காரியம், நம்ம இப்ப முந்தி பாவத்தின் காரணமாக பாவ கண்ணோட்டத்தோடு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதுக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கிறோம், அவர் மேல அன்பு வைக்கிற ஒரு இருதயத்தை பெற்றிருக்கிறோம், பாவத்தை செய்யாம இருக்கிற ஒரு இருதயத்தை பெற்றிருக்கிறோம், பாவத்தை வெறுக்கிற ஒரு இருதயத்தை பெற்றிருக்கிறோம், வேதத்தை வாசிச்சு தவறானதுக்கு விளக்கி வைத்து சரியானது செய்கிற ஒரு இருதயத்தையும் ஒரு ஆர்வத்தையும் பெற்றிருக்கிறோம். அதான் நமக்கு நடந்திருக்கு, புரியுங்களா? நாம மாறி இருக்கிறோம், நம்ம இருதயம் மாறி இருக்கு, நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கு. கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்த நாம, பிசாசுவுக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருந்த நாம, இப்போது கோபாக்கினைக்கு கீழ்ப்பட்டவர்களாக இல்லாமல் ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றவர்களாக தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்களாக மாறி இருக்கிறோம். உலகம் துன்பம் எல்லாம் அப்படியே தான் இருக்கு, புரியுங்களா உங்களுக்கு? அப்படியே தான் இருக்கு. சரி, இப்ப முதல்ல தெரிஞ்சுக்கணும், அப்படி நம்ம வாழ்க்கை மாறி இருக்குது, நம்ம கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், துன்பம் எல்லாருக்குமே சகஜம். இப்ப இந்த மூணு பகுதிகளிலும் பார்த்தோம், மூணு பகுதிகளிலும் சொல்லியிருக்கு கிறிஸ்தவர்கள் துன்பப்பட்டிருக்கிறார்கள். இந்த துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் தான் அவர் சொல்லி எப்படி நடக்கணும்னு சொல்லி இருக்கிறாரே தவிர, நீ துன்பப்படக்கூடாது, துன்ப வாழ்க்கையில வந்துச்சுன்னு சொன்னா அது தப்புன்னு அவங்க சொல்லல. இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்லி இருக்கிறார், உடைய சிலுவையை சுமந்து கொண்டு நீ என்னை பின்பற்று. இல்லையா, உங்களை பின்பற்ற ஆண்டவரே, உங்க பெண்ணுக்கு நான் வரப்போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க சில பேர். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், உடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்று அப்படின்னு சொன்னா லிட்டரலா ஒரு பெரிய சிலுவையை செஞ்சு தோல்ல வச்சுட்டு போறது இல்ல. உன்னை சிலுவைன்னு சொல்லுகிற உன்னுடைய பாடுகளையும் துன்பங்களையும் சுமந்து கொண்டு நீ என் பின்னால் வர தயாராக இருக்கிறாயா? இல்லைங்களா, அதாவது என்ன பின்பற்றுவது, எனக்கு பின்னால் வருவது, எனக்காக உன்னை அர்ப்பணிப்பது, வாழ்வதெல்லாம் வெறும் பேச்சு இல்லப்பா. அதெல்லாம் சாதாரணமாக்கான காரியம் இல்லை, அது முக்கியமான காரியம், அது நடக்கத்தான் வேணும். இருந்தாலும் கூட நீ உன்னுடைய பாடுகளையும் துன்பங்களையும் சுமந்து கொண்டு எனக்கு பின்னால் வர தயாராக இருக்கிறாயா? அதான் இயேசு கேட்டார். நம்ம யாருமே கூட இந்த விஷயத்தை பத்தி, துன்பத்தை பத்தி ஆச்சரியப்படுறதுக்கு இடமே இல்லை. இயேசு வாழ்க்கையை பாருங்களேன், வாழ்க்கையில் துன்பமே இல்லாமே வாழ்ந்திருக்கிறார். இயேசு செய்த காரியங்கள், இந்த உலகத்தில் எந்த பணிக்காக வந்தாரோ, என்னென்ன காரியங்களை செய்தாரோ, அதை நாம தெரிவு செய்யப்பட்டு செய்கிறதா இருந்தா ஒரு வாரம் தாங்கி இருக்க மாட்டோம், ஒரு வாரம் எங்களால் தாக்கு பிடிச்சிருக்க முடியாது. தான் கர்த்தராக இருந்தும், முழுமையான தெய்வீகத்தை கொண்டிருந்தும், முழுமையான மாநிலத்தோடு அவர் இந்த உலகத்தில் பிறந்திருந்தும் கூட, அவருக்கு எல்லா சக்தியும் வல்லமையும் அவருடைய கரத்தில் இருந்த பொழுதும் கூட, அப்படி மனிதனாக முழுமையாக வாழ்ந்த பொழுதும், தன்னுடைய பிதாவோடு தொடர்ந்து பிரிக்க முடியாத உறவு இருந்த பொழுதும் கூட, அவர் மனுஷனாக உலகத்தில் எல்லா மனிதர்களும் பட வேண்டிய பாடுகளையும் துன்பங்களையும் பட்டிருக்கிறார். அது நமக்கு இலக்கணமா இருக்கு, இருக்கா இல்லையா? பட்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, தான் அன்பு காட்டி தன்னால தெரிவு செய்யப்பட்டு பயிற்சி கொடுக்கப்பட்ட 12 பேர்ல எத்தனை பேர் இயேசு கூட ஒழுங்கா இருந்திருக்கிறாங்களா? எவ்வளோ பயிற்சி கொடுத்து அவங்களுக்கெல்லாம் 3 வருஷமா இருந்து நல்லா பயிற்சி கொடுத்து அப்போஸ்தலர்களாக தயாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த பேதுரு எத்தனை தடவைகள்ல அறிவு இல்லாத மாதிரி பேசி அவருக்கு ஒரு கோபத்தை மூட்டியிருப்பான். நமக்கெல்லாம் பொறுமை அந்த அளவுக்கு இருந்திருக்குமா? இருந்திருக்க. சிலுவைக்கு போற வரையும் அன்னைக்கும் கூட அவன் பேச்சு சரியா இருந்திருக்குதா? நமக்கு பொறுமை இருந்திருக்குமா? இருக்கவே இருக்காது. இல்ல அப்படியே அவன் ஒரு தடவை பேசிட்டாலும் அன்னையில இருந்து அவனை சந்தேக கண்ணோட பார்த்து அவனை தள்ளி வச்சுதான் பழகிருப்போம், பழகிருப்போமா இல்லையா? அதான் மனுஷத்தன்மை. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் அந்த பேதுரு? எவ்வளவு பொறுமை இருந்திருக்கு அவனை, அவருடைய இருதயம் தெரிஞ்சிருந்தா இல்ல, சிறந்திருந்தாலும் பெருசா பேசுவான். நான் யாருன்னு மக்கள் சொல்றாங்க, சில பேர் இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னு சில சீடர்கள் சொன்னாங்க. சரி, நீங்க என்ன பத்தி என்ன சொல்றீங்க? என்ன முதல் பேசுனது யாரு? பேதுரு தான். என்ன சொன்னான்? அருமையான இது இல்லையா? எல்லாமே ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. அடே, இவன் எப்படி இவனுக்கு எப்படி புத்தி இவ்வளவு தூரம் வந்துச்சு, நம்ம சொல்லி இருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஜெயவன் உள்ள தேவனுடைய ஒரே குமாரன் ஆண்டவர் பார்த்து சொன்னாரா இல்லையா? சைமன் பாஜோனா, இது உனக்கு உலகத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டது இல்ல, சீமோனுடைய புத்திரனாகிய இவனே, இது உலகத்திலிருந்து உனக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ள உள்ளதல்ல, இது எங்கிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த ஞானம், இந்த அறிவு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீ விசுவாசித்தானாயானால் அந்த விசுவாசமாகிய அனுபவம் பரலோகத்திலிருந்து வந்தது. அதனால தான் அதுக்கு பிறகு அவர் என்ன செய்தார் எல்லாம் சொல்லிட்டு இன்னும் கூட போதனைகள் கொடுக்க போன, கடுமையான போதனைகள்லாம் கொடுக்க போன ஒரு நேரத்தில் இவன் என்ன சொன்னான்? அவரை கூப்பிட்டு போய் இப்படிலாம் நீங்க பேசுறீங்க, பாப்புலாரிட்டி எல்லாம் கம்மியா போயிடும், அப்புறம் ஒரு பையன் நம்ம பக்கம் வரமாட்டான்னு சொன்னானா இல்லையா? ஆண்டவர் என்ன சொன்னாரோ, ஓடிப்போ சாத்தானேன்னு சொல்ல. அதான் பேதுரு. ஆனா அது அவருக்கு மன கஷ்டமா இருந்திருக்காதா? என்னன்னுப்பா உன்னால இவ்வளவு பெரிய சத்தியத்தை என்ன பத்தி சொல்ல முடியுது, அதே வாயால எனக்கு பிசாசு மாதிரி ஆலோசனையும் கொடுக்கறியேன்னு அவருக்கு மன கஷ்டம் இருந்திருக்காரு. நீங்க நினைக்கிறீங்களா இயேசுக்கு இந்த உலகத்துல மனிதனாக இருந்த பொழுது மனக்கஷ்டமே இருந்திருக்காதுன்னு? நல்லா இருந்திருக்கும். இருந்திருக்காதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு இறையியல் பிரச்சனையை உருவாக்கிடுறீங்க. ஏன், அவர் முழுமையான மனுஷன் இல்லைன்னு அர்த்தமாயிருமா இல்லையா? ஆண்டவர் பத்தி என்ன சொல்லுது? பாவமே இல்லாத இயேசு பாவத்தில் இருக்கிற மனிதன் அடைந்த அவ்வளவு துன்பங்களையும் பட்டிருக்கிறார். இங்க இருந்த பொழுது சரீர பிரகாரமாகவும் மன உள்ள பிரகாரமாகவும் அவ்வளவு பாடுகளையும் பட்டிருக்கிறார். நல்லா யோசிச்சீங்க. அதனாலதான் அவர் முழுமையாக மனிதனாக வந்தார். அவருக்கு நல்ல மன கஷ்டம் இருந்திருக்கும். அதனாலதான் அடிக்கடி பேதுருவு கிட்ட கொஞ்சம் தனி கவனம் கொடுத்ததா இல்லையா? கொடுத்தார். கடைசி நேரத்தில் என்ன சொன்னார்? அவனை கூப்பிட்டு வச்சு, சிமோனே நீ என்னை நேசிக்கிறாயா? சிமோனே நீ என்னை நேசிக்கிறாயா? மறுபடியும் கேட்டார். அவனுக்கு கொஞ்சம் பொறுமை குறைஞ்சி போச்சு. என்ன நீங்க இப்படி பார்த்து மூணு தடவை என்ன பார்த்து கேட்கறது? என்ன நினைப்பாங்க இவங்க எல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்க? அப்படிலாம் சேலாமா நீங்க? உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயா? என்ன செஞ்சான் அதுக்கு பிறகு? அவரை கொண்டு போய் எல்லாம் ட்ரையலுக்கெல்லாம் கொண்டு போன பிறகு ஒரு பெண் வந்து இவனை பார்த்து என்ன கேட்டா? உன் பேச்சு, அந்த ஆக்ஷன், அந்த இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. நீ இந்த ஊருக்காரனா இல்லையா? இல்லவே இல்லைன்ட்டான். இல்ல இல்லவே இல்லைன்ட்டானா இல்லையா? சார், யூதாஸ் செஞ்சதுக்கு இவன் செஞ்சவங்க என்ன வித்தியாசம்? கடி கொடுத்துட்டானா இல்லையா? என்னை நீ இந்த உலகத்திலே மறுதளித்தா உன்னை நான் பரலோகத்திலே மறுதளிப்பேன் ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? பாட்டுங்க என்ன செஞ்சிருக்கிறான். ஆனா அவன் அவன் இருதயம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதுக்காகத்தான் அவனை தனிமைப்படுத்தி அப்படி சொன்னதுக்கு காரணம் என்ன சொன்ன? நீ என்னோடு இருந்து என்மேல் அன்பு வைத்து என்னை சரியாக புரிந்து கொண்டு என்னை சரியான உறவை என்னோட வைத்திருந்தா தான் நீ ஆடுகளை கூட சரியா மேய்க்கலாம். அதுக்குதான் சீமோனுக்கு அப்படி சொன்னது. இந்த மாதிரி பலவீனங்கள்லாம் வச்சுக்கிட்டு நீ ஆடு மேய்க்க முடியாது. ஆடு மேய்க்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் அண்ணன் தயார்படுத்தினார். ஆனா ஆண்டவர் செய்ததெல்லாம் பலன் கொடுத்துச்சு. என்ன சொன்னா பெந்தகோஸ்தே நாள் நான் பேசி விட்டான் பேச்சு கேட்டீங்களா? எவ்வளவு பெரிய பிரசங்கியா இருந்தான். அது என்ன இதெல்லாம் சொல்ல வரேன்னு சொன்னா ஆண்டவருக்கு எவ்வளவு மன கஷ்டம் இருந்திருக்கும். யூதாஸ பாருங்க, அவனை நம்பி அவருக்கு பெட்டியையே பணப்பெட்டியே அவன் கையில தான் கொடுத்திருந்தார். ஆனா அவர் அவரை காட்டி கொடுத்தான். ஆண்டவருக்கு மன கஷ்டம் இருந்திருக்காது? இருந்திருக்கு. இதெல்லாம் என்ன காட்டுது நமக்கு? இயேசு கூட தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் தேவனோடு பிதாவோடு அத்தகைய உறவு வைத்திருந்த பொழுதும் கஷ்டங்களும் பாடுகளும் வாழ்க்கையில் சகஜம் என்கிறத அவருடைய வாழ்க்கை நமக்கு எடுத்துக்காட்டு. அவர் துன்பங்களே இருக்கக்கூடாது வாழ்க்கையில அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு யாருமே இந்த உலகத்தில் உதவி செய்ய முடியாது. ஆண்டவரும் கூட உதவி செய்ய முடியாது. ஏ, துன்பங்கள் சகஜம். கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் சகஜம், அது வரதான் செய்யும். ஏன் துன்பம் வருது? ஏன் துன்பம் வருகிறது? மூணு காரணம் இருக்கு மனுஷனுக்கு துன்பம் வர்றது. இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் பாடுகளையும் வருத்தங்களையும் அனுபவிக்கிறதுக்கு மூணு காரணம் இருக்கு. முதலாவது காரணம் என்னது? பிசாசு. அவனுக்கு இன்னொரு பேர் சாத்தான். ஆதாமும் ஏவாலும் ஆரம்பத்தில் ஒழுங்கா இருந்தாங்க. கர்த்தர் அவர்கள் என்னுடைய வார்த்தையை கேட்டு எல்லாம் செய்கிறவளையும் நீ இந்த உலகத்தில் ஒழுங்காக வாழ்வாயின்னு சொல்லியிருந்த. ஒழுங்காக யாரும் வாழ்றது சாத்தானுக்கு பிடிக்காது. உடனே என்ன செய்வான்? வந்துருவானா இல்லையா? வந்து அவளுக்கு தப்பான ஆலோசனையை சொன்னான், பொய்யை சொன்னான். அவள் தங்களுடைய இருதயங்களை அந்த அதுக்கு இடம் உடன் கொடுத்து பொய்யைக்கு உடன்பட்டு பொய்யர்களாக மாறினாங்களா இல்லையா? பாவம் வந்து விட்டது. சாத்தான் வந்து இந்த உலகத்துல பாவத்துக்கு காரணமாக இருக்கிறான். ஆண்டவர் கூட சொல்லி இருக்கிறார், இந்த உலகத்தை காட்டி இது சாத்தானுடைய உலகம், அவன் இதை ஆளுகிறான்னு சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்தை ஆளுகிறவன் வருகிறான் அவர் சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் புரிஞ்சுங்க. ஏ, ஆதாம் ஏவாள் நம்முடைய பிரதிநிதியாக இருந்தவர்கள் செய்த பாவத்தினாலே நாம் எல்லோரும் பாவிகளாகி தேவ மகிமை இல்லாதவர்களாகி இன்னைக்கு உலகம் சாத்தானுடைய கட்டுக்குள் இருக்கிறது. அது ஒரு அளவுக்கு தான் அவன் செய்ய முடியும். கர்த்தருடைய இறை ஆண்மைக்கு மேல அவன் செய்ய முடியாது. இருந்த பொழுதும் ஆண்டவர் அனுமதித்திருப்பதால் இந்த உலகம் சாத்தானுடைய கட்டுக்குள் இருப்பதனால இந்த உலகம் பாவத்தால பாதிக்கப்பட்டு அவனுடைய தொல்லைகள் இருக்கும். யார் யார் தேவனை விசுவாசிக்கிறாங்களோ, இயேசு மேல அன்பு காட்டுகிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையை குழப்புவதற்காக சாத்தான்
எப்பவும் காரியங்கள் செய்து கொண்டிருப்பான். ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் நீங்க இயேசுவுக்கு பிள்ளையாக ஒழுங்காக வாழ்வது அவனுக்கு பிடிக்காது, அவன் துன்பங்கள் கொடுக்கத்தான் செய்வான். அதை நல்லா யோசிச்சுக்கோ. நீங்க அவனை எதுக்குறதுக்கும் அவனோட போராடுறதுக்கும் அவனை வெல்றதுக்கும் உங்களுக்கு தகுதி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இல்லன்னு சொல்ல, வேதம் அதெல்லாம் சொல்லுது. இருந்த பொழுதும் அவனோட போராட வேண்டியதுதான் நம்ம வாழ்க்கை. சாத்தானினாலே உலகத்துல நம்ம துன்பங்கள் அனுபவிக்க தான் போறோம், அனுபவிக்காம இருக்க முடியாது. ஏன் இந்த உலக மக்கள், அதாவது விசுவாசிகள் இல்லாத மக்களை எல்லாம் ஆள்றது அவன் தான். தன்னுடைய பேச்சையே அவர்கள் கேட்டு வாழணுங்கிறதுக்காகத்தான் அவங்க செய்யற தவறான காரியங்களுக்கெல்லாம் அவன் ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். மனிதன் சாத்தானுக்கு கீழே இருப்பதனாலே விசுவாசியாக இல்லாதவன் சாத்தான் வழியில தான் சிந்திப்பான். உலக பிரகாரமான சிந்தனைன்னு வேதம் சொல்லுதா இல்லைங்களா? சாத்தானுடைய சிந்தனை, இந்த பிரபஞ்சத்துக்குரிய சிந்தனை யோசனைகள் எல்லாம் ஆண்டவரை அறியாத மனிதன் சாதாரணமா நினைக்கிறது செய்யறது உண்டு. அதனாலதான் உலகத்துல நம்ம பார்க்க போகிற நேரம் போலீஸ் இருக்குது, ஆர்மி இருக்குது, எல்லாம் இருக்கு. இன்னைக்கு குடியரசு தினத்துல கூட எல்லா கட்டுப்பாடுகளும் போட்டு வச்சிருக்கிற காரணம் மனுஷனுடைய நடவடிக்கைகள். யாரின் காரணமாக மனுஷன் அப்படி நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபடுகிறான்? சாத்தானின் காரணமாக. ஆக துன்பங்கள் பாடுகள் உலகத்துல இல்லாம போகும், சாத்தான் இல்லாம இருந்தாதான். ஆனா சாத்தான் இருக்கிறான், அவனுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது, அவனுடைய கரத்துல மனிதர்கள் இருக்கிறார்கள். புரியுதுங்களா? இரண்டாவது காரணம், ஏன் துன்பங்கள் பாடுகள் உலகத்தில் இருக்குன்னு சொன்னா, இந்த உலகம் பாவத்தினாலே கரைபடிந்து போயிருக்கிறது. இந்த உலகமும் மனிதர்களும் பாவத்தினாலே கரைபடிந்து, கரைபடிந்துன்னு சொன்னா பாவத்தை செய்கிறவர்களினாலே, பாவத்தினாலே பாதிக்கப்பட்டவர்களாய், பாவ சிந்தனை உள்ள பாவகரமான காரியங்களை செய்து கொண்டு போகிறவர்களா இருப்பார்கள். ரோமர் முதலாவது அதிகாரத்தை வாசி பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு மனுஷன் கோரமாக தேவனை விசுவாசிக்காம சத்தியத்தை மிதித்து போட்டு அவன் பாவமான காரியங்களை செய்கிறான். ஊரும் பிராணிகளையும் மிருகங்களையும் பறவைகளையும் அவன் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு மூளை இருந்தும் ஞானிகள் நினைத்து கொண்டு முட்டாள்களாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஏன்? பாவ மனிதனை முட்டாளாக்கி இருக்கு, பாவ மனிதனை நேரா சிந்திக்க முடியாத அளவுக்கு மாற்றி இருக்கிறது. அவனுடைய சிந்தனைகள் நேரா இருக்காது, குறுக்கு வழியமா இப்படிதான் போய்கிட்டு, கோணலா தான் போய்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்ல, அது கோரமா தான் இருக்கும். இந்த அளவுக்கு மனிதனுடைய பாவத்தின் காரணமாக ஆண்டவர் அவனை கைவிட்டு உண்மையில போன்னு சொல்லி இருக்கிறார். ரோமன்ல வாசிக்கிறோமா இல்லையா? ஆண் ஆணோட வாழ்கிறதும் பெண் பெண்ணோட உறவு கொள்றதும் இதை விட மோசமான, எந்த அளவுக்கு மோசமா போக முடியுமோ அதையெல்லாம் மனுஷன் உலகத்துல செய்வான். ஏன்? பாவம் அந்த அளவுக்கு மனுஷனை பாதித்திருக்கிறது. அவன் மனுஷன் சிந்தனை எல்லாமே கூட பாவத்தின் வழியில போய்கிட்டு இருக்கும். பாருங்க, இப்ப மேல் நாட்டுல எல்லாம் இந்த மாதிரி ஆண் ஆணோட திருமணம் செய்யறது, பெண் பெண்ணோட திருமணம் செய்யறதெல்லாம் கொஞ்சம் சகஜமா போயிட்டு இருக்குன்னா நம்ம நாட்டிலயும் அது வரப்பாண்டுதா இல்லையா? போன வருஷம் கூட எங்கேயோ ஒரு ஸ்டேட்ல அதை கொண்டாந்தாங்க, பார்லிமெண்ட்ல கூட கொண்டாந்து அங்கீகரிக்கிற அளவுக்கு. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒழுக்க கட்டுப்பாடு, சமுதாய கட்டுப்பாடுன்னு வைத்திருந்தது எல்லாம் கூட இந்த மனிதனுடைய பாவத்தை வச்சு அதை நிப்பாட்ட முடியல. மனுஷன் என்ன செய்கிறான்? வெளிப்படையாக பாவம் செய்ய துடிக்கிறான், அதற்கான காரியங்களை தான் செய்து கொண்டு போவான். பாவம் அந்த அளவுக்கு கோரமாக இருக்கிறது. நாம் அப்ப என்ன செய்கிறோம்? சாத்தானின் கட்டுக்குள் இருக்கிற உலகத்தில் இருக்கிறது மட்டுமல்ல, சாத்தான் தான் பாவத்துக்கு காரணமா இருக்கிறான் தெரிஞ்சுக்கணும். பாவத்தினாலே பாதிக்கப்பட்டு பாவத்தை செய்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலும் வாழ்கிறோம். அப்ப அவர்கள் செய்கின்ற பாவகரமான செயல்கள், அவர்களுடைய பாவகரமான சிந்தனைகள் எல்லாம் நம்மையும் ஒரு விதத்தை தாக்க பார்க்கும், பார்க்குமா இல்லையா? உதாரணத்துக்கு எடுத்து பாருங்களே, டிவியை எடுத்து பாருங்க. டிவியை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா காலையில ஆன் பண்ணா, காரணம் நான் படுக்க போற நேரம் ஆஃப் பண்ற வரைக்கும் என்ன ஆன்மீக கருத்துக்களையா சொல்லிட்டு இருக்கிறாங்க? எவ்வளவோ பணத்தை செலவு செஞ்சு எவ்வளவோ பேர் வேலை செய்யறாங்க. மனுஷர்கள்லாம் கேட்கிறவர்கள்லாம் பார்க்கிறவர்கள்லாம் நல்லா இருக்கணுமே, அவங்க இருதயத்துக்கெல்லாம் நம்ம ஏதாவது நல்லா வாழ்றதுக்காக புத்தி சொல்லணுமே ஏதாவது செய்யறாங்க? இல்லவே இல்லை. அப்படியே இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தாலே கேட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு கெட்ட விஷயங்கள் நிறைய இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன் ரொம்ப பேர் அதை நாடி ஓடுறது? மனிதனுடைய இருதயம் பாவத்தை செய்யறதுக்கும் பாவ விதமா சிந்திக்கிறதுக்கும் தான் அது ஆசைப்படுது. எல்லாம் என்ன கிரிக்கெட் மேட்டா போட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையே? எங்கடா எந்த சேனல்ல திருக்குறள் போகுதுன்ட்டு உலகத்தில் இருக்கிற மனுஷன் டிவியை திறந்து வைக்கிறான் இல்லையே? எல்லாம் எந்த சேனல்ல எனக்கு பிடிச்சது, என் இச்சைகளை தூண்டுறதுக்கு இதா இருக்குன்னு தானே போறான். அந்த மாதிரி பாட்டு கேட்கணும், அந்த மாதிரி படம் பார்க்கணும், அதுலதான் மனுஷனுடைய இருதயம் போகுது. பேப்பர் எடுத்து பாருங்க, பேப்பரை எடுத்து பார்த்தாலும் கூட இந்த நல்ல விஷயங்களா வருது இல்ல? மனிதன் பாவத்தினால் இருப்பதனாலே, பாவத்தில் பீடிக்கப்பட்டு பாவத்தை சிந்தித்து செய்கிறவனாக இருப்பதனாலே அவன் என்ன செய்யறான், பாவத்தை பரப்பி கொண்டு இருக்கிறவனா இருக்கிறான். அப்ப அந்த பாவகரமான உலகத்துல தான் நாம கிறிஸ்தவர்களா வாழ்கிறோம். அப்படி வாழ்கிற பொழுது அதை நம்ம தாக்குமா இல்லையா? தாக்கும். வேலை செய்யற இடத்துல கெட்ட பேச்சு பேசிட்டு இருப்பாங்க. நாங்க என்ன கண் காதுல பஞ்ச அடைச்சிட்டு போய் வேலை செய்யறோம் இல்லையே? அப்ப நம்ம காதுல விழுவதா செய்து நம்ம கிட்டயே வந்து தைரியமா பேச ஆரம்பிப்பாங்க. பஸ்ல போற நேரமோ ட்ரெயின்ல போற நேரமோ இங்க எல்லாம் இருக்கு. கண்ணை திறந்தா எல்லாம் பாவமாவும் இருக்கும். அதுக்கு மத்தியில தானே வாழ்கிறோம். நம்ம அது சட்டம் போட்டு நிப்பாட்ட முடியுமா? நம்ம ஜெபிக்க முடியுமா, ஆண்டவரே நாங்க பரிசுத்தமா வாழ்றதுக்கு உதவி செய்யும், ஆண்டவரே இந்த பாவகரமான வாழ்க்கையில எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல, அதனால நீங்க இதெல்லாம் எடுத்துருங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. வரலாற்றுல ஒரு சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா, இப்படி கிறிஸ்தவரா வந்தவங்க ரொம்பவும் பரிசுத்தமா வாழணும், என் இருதயத்தையும் மனதையும் சுத்தமா வச்சிருக்கணும்னு என்ன செஞ்சாங்க தெரியுமா? காட்டுள்ளுக்கு போய் வாழ ஆரம்பிச்சாங்க. என் மனுஷன் இருக்கிற இடத்துல வாழ்ந்தா நம்ம பாவத்தால பாதிக்கப்படுவோம், காட்டுள்ளுக்கு போய் வாழ்ந்துருவோம். சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா, ரொம்ப உயரமான ஒரு டவர் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு பில்லர் மாதிரி 72 உயரத்துக்கு கட்டிட்டு அதுக்கு மேல போய் உட்கார்ந்துக்கிறது, அங்க உட்காந்து பைபிள் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா மனுஷ பாவிகள் பக்கத்திலேயே இல்லாம இருந்தா நாம பரிசுத்தமா வாழ்ந்துடலாம். அவங்க ஒன்ன மறந்துட்டாங்க. அதுதான் அடுத்த பாயிண்ட். என்ன, எங்கத்தான் போயிட்டு ஒரு மனுஷனுமே பக்கத்துல இல்லாம தனியா வாழ்ந்தாலும் கூட இருதயம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அது பாவகரமான சிந்தனைகளை கொண்டு வரும். அவை உலகம் பாவத்துல பாதிக்கப்பட்டிருக்கு, அதனுடைய தாக்கம் இருக்க பார்க்கணும் நம்ம கிட்ட. இப்ப மூணாவது பாவத்துக்கு காரணம், நம்முடைய இருதயம் திருத்தப்பட்டதாக இருந்த பொழுதும், நம்முடைய இருதயத்தில் இயேசு வந்து குடி இருந்த பொழுதும், நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பாவிகள். அதாவது பாவத்தை பத்திய அறிவு நமக்கு இருக்கு, இதுக்கு முந்தி இருந்ததில்லை. சரியானது எது, ஆண்டவருடைய கட்டளை எதுன்னு தெரிந்து கொண்டிருக்கிற அறிவு இருக்கு, அந்த கட்டளையை செய்யணுங்கிற ஒரு இருதயம் ஆர்வம் இருக்கு. இருந்த பொழுதும் பாவத்தை நாம் செய்துவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால புரிஞ்சுங்க, ஆண்டவர் பலவிதமான வல்லமைகளை கொடுத்து சாத்தானோடு போராடுகிற இருதயத்தை கொடுத்து அவனோடு சண்டை பிடிக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து பரிசுத்தமா வாழ்றதுக்கான வழிகளையும் போதனைகளையும் தந்து சாத்தானை வெற்றி கொண்டு ஜெயம் கொண்டு வாழ்றதுக்கான வாழ்க்கையை கொடுத்திருந்த பொழுதும் நாம் பாவத்துக்கு இடம் கொடுத்து விடலாம், பாவத்தை செய்து விடலாம், நம்முடைய இருதயத்திலும் தவறான இச்சைகள் வந்து விடலாம்ங்கிற மாதிரி இருக்கிறோம். அந்த நிலையில இருக்கிறோங்க மறந்துடக்கூடாது. ஆக நம்ம இருதயத்தை நம்ம கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. அப்ப நாம மனக்கஷ்டம் நமக்கு ஏற்பட்டா அந்த மனக்கஷ்டத்துக்கு காரணம் நம்ம தான், நம்ம இருதயம் தான். அதனாலதான் யாக்கோபு சொல்லுகிறான் 1வது அதிகாரத்தில், சோதனைகள் வருகிற பொழுது நீ கர்த்தரை குறை சொல்லாத. என்ன சோதனை? அதாவது நீ எதுவும் பாவத்தை செய்கிறதுக்கான சோதனைகள் வருகிற பொழுது. ஏன்னு சொன்னா சோதனைக்கு காரணம் கர்த்தர் இல்ல. இப்ப டிவியில இன்னைக்கு 8 மணிக்கு ஒரு படம் போடுறான், நமக்கு தெரியுதா முந்தையே சொல்லிடுறானா போடுறேன்ட்டு பேப்பர்லயும் வந்துருதா இல்லையா? முத நாள் அதுக்கு முத நாள்லயும் சத்தம் போட்டு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்களா? சத்தம் கலைஞர் டிவியில். ஏன்னா எனக்கு காது செவிடா, ஏன்டா இப்படி சத்தம் போட்டு சொல்றாங்கன்னு சில நேரம் கேக்குறேன். அந்த மாதிரி ஒரு தோணியில சொல்லுவாங்க, அப்படி வருதுன்னா சொல்லிடுறான். என்ன படம் வருது? அசிங்க படம். அதையும் சொல்லிடுவான். நமக்கு தெரியுதா இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? 8 மணிக்கு டிவி பக்கமே போக கூடாதா இல்லையா? அப்ப அது சொன்ன உடனே அது என்ன படம்னு சொல்லிடுறான். அது அசிங்க படம், அதையும் சொல்லிடுறான்னு சொன்னா அப்போ நம்ம காதுல கேட்டு இருதயத்துக்கு போகுது. அப்ப இருதயம் என்ன செய்யுது? அப்ப எந்த அளவுக்கு நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்வோம்? டிவி பக்கம் போக மாட்டோம்,
இதையும் பொருட்படுத்த மாட்டோம். அப்ப நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்தி வைக்கலன்னு சொன்னா என்ன ஆகும்? அந்த இருதயம் பலவீனமாக இருக்கிற பொழுது அந்த இச்சைய எங்க உருவாகுது? டிவிலேயா உருவாகுது? இல்ல, நாம இச்சைக்கு தீனி போடுகிற மாதிரி டிவி இருக்குது. இச்சை எங்க உருவாகுது? இங்க உருவாகுது, செயல்பட ஆரம்பிக்குது. அது நாளைக்கு தான் 8 மணிக்கு ப்ரோக்ராம், இன்னைக்கு பூரா சிந்திக்கிறோம். சில நேரம் என்ன செய்யறோம்? ஆண்டவரே ஜெபம் பண்ணி இது எடுத்துரும், ஆண்டவரே நான் ஒன்னும் எடுக்க மாட்டேன், நீ தான் எடுத்து போட்டுற, அவருதான் ஆண்டவர் சொல்லுவார். அப்ப நம்ம ஜெபம் பண்றோம், வேத வாசிக்கிறோம், கொஞ்ச நேரம் எல்லாம் அமைதியா இருக்கிறோம், அப்புறம் அது வருது, நினைப்பு போகுது. எங்க அடை கேட்டமே, அப்ப நம்ம தொடர்ந்து போராடணுமா இல்லையா? இல்லாத விட்டுட்டோம்னு சொன்னா நமக்கு தூங்க முடியல. என்னது? ஒரு பக்கம் போராட்டம், இன்னொரு பக்கம் நாளைக்கு 8 மணி, அப்ப அடுத்த நாள் ஆரம்பிக்குது. வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த நினைப்பு வரமா இல்லையா? அப்ப நம்ம போராடி போராடி அதை கொள்ளாட்டி இப்ப என்ன செஞ்சிடறோம்? 6 மணி ஆனா அன்னைக்கு வேலையை வேகமா முடிச்சிட்டு வந்துடுறோமா இல்லையா? கிறிஸ்தவர்களாக இருந்தோம். ஏன் இங்க பாருங்க, ஒருத்தர் வந்து விழுந்துட்டான்னு சொன்னா 8 மணிக்கு உக்காந்து என்ன நடக்குது? ஆண்டவரா காரணம் இல்ல, நீ ஜெபம் பண்ணி இருக்கிற, யோசிச்சு சரியில்லைன்னு யோசிச்சிருக்கிறீங்க, என்னமோ செஞ்சு பார்த்திருக்கிறீங்க, ஆனா அதை ஏன் போய் செஞ்சிடறீங்க? யாரு காரணம்? கர்த்தர் காரணம் இல்ல, நம்ம தான் காரணம். ஏன்? நம்ம இருதயத்தை சரியான விதத்துல கட்டுப்படுத்தல, நம்ம கால்களை கட்டுப்படுத்தல, நம்ம செயல்கள் ஒரு நடவடிக்கை உறுதியாக இருந்து அதை நிப்பாட்டாததுனாலதான் அந்த இருதயத்தின் பலவீனத்தினாலே அங்க போய் அதை செய்து விடுகிறோம். உடனே என்ன ஏற்படுத்து? இங்கதான் பாயிண்ட் இருக்குது. என்ன ஏற்படுத்து? அப்செட் ஆயிடுறோமா இல்லையா? அப்பா நீ தான் உட்கார்ந்து அதை பார்க்கணும்னு உன் இருதயம் சொன்னுச்சுன்னா வேதம் சொல்லுது, ஜெபம் பண்ணி பார்த்த, நீ போயிருக்கவே கூடாது, நீ தான் போய் பார்த்த, உட்காந்து சந்தோஷமா அசிங்கப்படம் பார்த்த, அப்புறம் ஏன் நீ கஷ்டப்படுற? உட்காந்து கஷ்டப்படுறோமா இல்லையா? அப்புறம் என்ன செய்யறோம்? ஜெபம் பண்ணி ஆண்டவட்ட மன்னிப்பு கேட்கறோமா இல்லையா? தூங்க முடியுதா? செஞ்சிட்டேனே செஞ்சிட்டேனே செஞ்சிட்டேன், நீ தானே செஞ்ச, அப்ப ஏன் செஞ்சிட்டேன்னு வருத்தப்படுற? அப்ப ஒரு விசுவாசியினுடைய இருதயம் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம்? நீ பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி விட்டாய். உடனே கில்ட்டி கான்சியன்ஸ் வருதா இல்லையா? பரிசுத்த ஆவியை நீ துக்கப்படுத்தி விட்டா. இப்ப ஆவி இல்லாத, அதாவது கிறிஸ்தவம் இல்லாத ஒருத்தன் அதை செஞ்சிருந்தானா என்ன செய்வான்? அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பான், இருந்திருப்பானா இல்லையா? அவனுக்கு கஷ்டம்லாம் இருந்திருக்குமா இல்ல? என்ஜாய் பண்ணி பார்த்திருப்பான், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லுவான், டேய் இந்த மாதிரி தான்டா நம்ம படங்கள்லாம் பார்க்கணும், வேற எங்கேயும் போய் வேற இருந்தா கொண்டாடுறதுக்கு வழி பண்ணுவோம்னு சொல்லுவான். அவனுக்கு தான் கர்த்தர் பயம் இல்லையே, ஆண்டவர் மேல அன்பு இல்லையே, நாம தான் கஷ்டப்படுவோம். அப்படி செஞ்சிட்டீங்கன்னா நம்ம ஒரு விழுந்துட்டோமா இல்லையா? உடனே என்ன செய்யணும்? நமக்கு இருதயம் பலவீனமா இருக்குன்னு தெரிஞ்சு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்றாடி இந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புவது மட்டும் இல்ல, இந்த பலவீனத்தை போக்குறதுக்கான நடவடிக்கைகள் கூட எடுக்கணும். இத கூட எடுக்காட்டி இன்னைக்கு அசிங்கப்படத்துல தான் இது செஞ்சிருக்கு, நாளைக்கு ரொம்ப அசிங்கங்களை இன்னும் துணிகரமா செஞ்சிடுவோம். புரியுதா? அதுதான் யாக்கோபு சொல்லுது, விசுவாசி செஞ்சிடலாம். தாவீது அதுக்கு தான் உதாரணமா இருக்கிறானா இல்லையா? ஆண்டவருடைய தாசனும் இல்லையா? இதயத்துக்கு பிடிச்சவன் ஆண்டவர் அவன் சொல்லி இருக்கிறாரா? அவன் தப்பு பண்ணிரலையா? எப்படி பண்ணா? இந்த சீக்கிரட்டா நுழைஞ்சு இது அவனை தப்பு பண்ண வச்சு அந்த அளவுக்கு கொண்டு போய் தப்பு பண்ண வச்சது துணிகரமாக. அவன் அப்படி செய்யற பொழுது தான் நம்ம என்ன செய்யறோம்? பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறோமா இல்லையா? அப்ப இந்த 3 காரணமும் இருக்கு, சாத்தான், உலகம், நம்முடைய இருதயம். அப்ப இவ்வளவும் உண்மையாக இருக்கிற பொழுது எப்படிங்க நீங்க இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளா எந்த விதமான துன்பமும் பாடுகளும் கஷ்டமும் இல்லாம வாழணும்னா முடியுமா? எப்படி முடியும்? முடியாது, அது முடியாது. பரலோகம் போற வரையும் இது இருக்கத்தான் செய்யுது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அதைத்தான் யோசிக்கணும். இது இருக்கத்தான் போகுதுன்னு சொன்னா ஒரு விசுவாசியாக, ஒரு கிறிஸ்தவனாக, இயேசுனுடைய பிள்ளையாக இந்த சோதனைகள் பாடுகள் துன்பங்களுக்கு மத்தியில நான் எப்படி வாழ்றது, இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு கேட்டு பார்க்கணும். அதுதான் நம்ம கேட்டு பார்க்கணும். அப்ப 1 பேதுரு 2 அதிகாரத்தை திருப்புங்க. 1 பேதுரு 2 அதிகாரம் இந்த இதை வந்து நீங்க வீட்டுக்கு போயிட்டு இத முழு அதிகாரத்தையும் நீங்க வாசிச்சு பார்க்கணும். இந்த முழு அதிகாரத்திலையும் பேதுரு பல ஆலோசனைகளை நமக்கு கொடுக்கிறார். 9வது வசனத்திலிருந்து அதை கொடுக்கிறார்.
ஆனா இருந்த பொழுதும் இப்ப பாருங்க என்ன சொல்றாருன்னு. இப்ப நீங்க வந்து 11வது வசனம் வாசிப்போம், 1 பேதுரு 2:11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்க, இப்ப நீங்க அந்நியர்கள் பரதேசிகள்னு சொன்னா நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சிட கூடாது. என்னடா விசுவாசிகளை பார்த்து பேதுரு இவ்வளவு அசிங்கமா எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பார்த்த அந்நியர்கள்னு சொன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாம் தங்க சொந்த ஊர்ல இல்லாம புரஜாதி மக்கள் பத்தியில போயிட்டு யாராலையும் பொருட்படுத்தப்படாம வாழ்ந்து கொண்டிருக்காங்க. மத்தவனுக்கு அந்நியனாகும். பரதேசின்னு சொன்னா நம்ம சாதாரணமா சொன்னா அது கெட்ட வார்த்தையா போயிடும். ஆனா இங்க பரதேசினா ஊர் விட்டு ஊர் போய்கிட்டு இருக்கிறவன், அவன் சொந்த ஊர்ல இல்லாம எங்கேயோ போய் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாயே, கிறிஸ்தவனாக இருந்தோம் அந்த அர்த்தத்துலதான் எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா? ஆகவே அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, ஏற்கனவே சொன்னா இல்லையா, மாம்ச இச்சைகளுக்கு எதிராக போராடி விட்டு விலகணும். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாக பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடத்தையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் புத்தி சொல்லுகிறேன். அவன் உங்களை துன்பப்படுத்துறத நிப்பாட்ட மாட்டான், அக்கிரமங்கள் செய்யறத நிப்பாட்ட மாட்டான். நாமத்தான் நம்முடைய நடத்தையின் மூலமாக அவன் மாறுறதுக்கு காரணமா இருக்கும். புரியுதுங்களா? நம்முடைய நடத்தை அப்படி தொடர்ந்து சொல்லிக் கொண்டு போகிறார். தொடர்ந்து சொல்லிக் கொண்டு போகிற நேரம் நீங்க பாருங்க 19வது வசனம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியா இருக்கும், அதுவே நல்லதா இருக்கும். அப்ப இங்க கிறிஸ்தவனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம். அடுத்தவன் நமக்கு என்ன கொடுமை செஞ்சாலும், துன்பங்கள் செய்தாலும், பாடுகள் துன்பங்கள் வாழ்க்கையில வந்தாலும் கூட நம்ம உபத்திரவங்களை என்ன செய்யணும், பொறுமையாய் சகிக்கணும். பாடுகள் இப்ப இங்க சொல்லப்படுகிற பாடுகள் புறத்துல இருந்து வர்ற பாடுகள், மற்றவங்க நமக்கு செய்யற பாடுகள். பெண்கள் வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதனைக்கு போகணும்னு ஆசைப்படுவோம், அன்னைக்கு பார்த்து வேலையை கூட கொடுக்க வைப்பாங்க. நம்ம மன கஷ்டமா இருக்குமா இல்லையா? லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா சபையில வேலையில மேல இருக்கிறவனு வாங்குறான், நம்மளையும் வாங்கும்படி வற்புறுத்துகிறான். கஷ்டமா இருக்காது? வேலையில இருந்து முடிஞ்சு வீட்டுக்கு பைக்ல போய்கிட்டே இருக்கிறோம், அப்படி போய்கிட்டு இருக்கிறேன் அங்கிற போலீஸ்காரன் கையை காட்டுறான், கோப்படுறான், லைசன்ஸ் இருக்காங்கிறீங்க, இருக்குன்னு எடுத்து காட்டுறீங்க, மற்ற பேப்பர்ஸ் இருக்கா, எல்லாம் இருக்குது, இப்ப எல்லாம் இருந்தும் என்னதுக்கிடா என்ன நிப்பாட்டி வச்சிருக்கிற அப்படின்னு சொன்னா அவங்களை அவங்களை அனுப்புறான் இல்ல, என்னமோ பாத்துக்கிட்டு இருக்கிறான், அவங்களுக்கு நல்லா தெரியுது 10 ரூபா 20 ரூபா கேட்கறான். ஆனா இங்க கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல, பைக் ஒழுங்கா தான் இருக்குது, யாரையும் போய் இடிச்சிடல, லைசன்ஸ் இருக்கு, பேப்பர்லாம் இருக்கு. இருந்தாலும் சட்டத்துக்கு கீழ்படிய மறுக்கிற அவன், அந்த பாவி என்ன செய்யறான், நம்ம கிட்ட பைசா வாங்க பாக்குறான். மனசுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? ஏன் இந்த அநியாயம் எல்லாம் நடக்கணும், கஷ்டமா இருக்கா இல்லையா? இப்ப நான் கிறிஸ்தவனா வந்த உடனே போலீஸ்காரங்க நம்ம சும்மா விட்டுருவான்னு நினைக்க முடியுமா? அது அவிசுவாசிக்கும் இதுதான், நீங்களுக்கும் இதுதான். இப்ப அங்கேயே 4 பேர் இருக்கிறான், நீங்க விசுவாசி, இன்னும் 3 பேர் நிக்கிறானுங்க, அவங்க என்ன செய்யறானுங்க, அப்படியே விட்டுறானுங்களா, விட்டுட்டு விட்டுட்டு ஒன்னு மாத்தி ஒன்னு 3 பேரும் போயிடுறாங்க. ஆனா உங்களுக்கு நான் கொடுக்க கூடாது, இது செய்யறது தப்பு அப்படின்லாம் வருதா இல்லையா? அப்ப கொடுக்க கூடாதுன்னு அவன் என்ன செய்யறான், நம்ம நேரம் சார்ஜ் பண்ண பாக்கிறான், என்ன செய்யறான், இருக்கிற கம்ப வச்சு என்ன செய்யறான், நம்ம பல்பை உடைச்சிட்டு நீ ஓட்ட பைக் வச்சிருக்கிற அதனாலதான் சார்ஜ், நம்ம நல்லா தெரியுது இவன் உடைச்சான். துன்பமும் பாடுகளும் இயேசுக்காக வாழ்கிற பொழுது வருதா இல்லையா? வருதா இல்லையா? அந்த அவிசுவாசி இவ்வளவு நேரம் நடந்து முடியிருக்கலாம், அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வைஃபோட சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு இந்த எண்ணமே இல்லை. நம்ம இயேசுக்கு வாழ்றதுனால இது நமக்கு பொறுக்க முடியாம இருக்கிறது. ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார், நீ பொறுமையாய் சகித்தால், பொறுமையாய் சகித்தால் சகிக்கணும்னு சொல்ற. நம்ம என்ன செய்யணும், இல்லையா என் மேல ஒன்னும் தப்பு இல்லை அதனால கொடுக்க முடியாது. பாக்கறான் என்ன போலீஸ்காரன், அதிசய பிறவிய பாக்குற மாதிரி பாக்கிறான், ஏப்பா நீனும் கரூர்ல தான் இருந்தியா, உன் பார்த்ததானே 3 பேரு, அங்க ஒரு பிரச்சனையும் இல்லாம பேசாம கொடுத்துட்டு போயிட்டாங்க, இல்ல உனக்கே இந்த கொழுப்பு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற, பேசாம கொடுத்துட்டு போயினே இருக்க வேண்டியதானே, சொல்லுவானா இல்லையா? இல்லைங்க நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அதனால நான் கொடுக்க முடியாதுன்ட்டு நான் பார்க்கறேன். சரி, இவனோட வம்பு பண்ணியிருக்கிற நேரம் இன்னும் அஞ்சு பேருக்கு பிடிக்க முடியாமல் போயிருமேன்ட்டு தொலைஞ்சு போ. ஆனால் கவனமாறு, உன்னை நோட் பண்ணியிருக்கிறேன். அப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு போயிடுறோம். இருந்தாலும் நம்ம கஷ்டமா இருக்கா இல்லையா? ஆனால் நம்ம ஜெபம் பண்ணும், கர்த்தர் ஒரு விடுதலையே கொடுப்பார். இல்ல, சில நேரம் அவன் போலீஸுக்கே கொண்டு போயிட்டு சும்மா சார்ஜ் பண்ணி ஒரு மணி நேரம் ஜெயில வச்சாலும் கூட வைப்பாங்க. ஆனா அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கணும் அந்த நேரத்துல, பொறுமையாய் சகிப்பீர்களானால் அது எனக்கு பிரீதியாய் இருக்கும். நம்ம பொறுமை இல்லைனா என்ன நடந்துக்குவோம்? பொறுமை இல்லாம நடந்துகிட்டோம்னா என்ன ஆகும், என்ன நடக்கும்? ஆண்டவர் கண்ண முகத்துல துப்புனாங்களா இல்லையா? துப்புனாங்க. அற விட்டு இருக்கிறானுங்களா இல்லையா? முகத்துல விட்டு இருக்கிறாங்க. அடிச்சிருக்கிறாங்களா இல்லையா? அடிச்சிருக்கிறாங்க. தவிச்சுக்கிட்டு இருந்தாரா இல்லையா? அப்போ கடைசி நேரத்தில் கூட என்னமோ பெரிய இயேசுன்னு ராஜான்லாம் சொன்ன இந்த பயலுக கூட பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அதுதான் உண்மையா இருந்துட்டு போறமே, இறங்கி வந்த எங்களை ஒரு அடி அடி பார்ப்போம் சொன்ன என்ன என்ன கொழுப்பு இருக்கும் சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ திமிர் இருக்குது, ஆணியெல்லாம் போட்டு அடிச்சு வச்சிருக்கோம், ரத்தமாக கொட்டுது, இவனாவது இறங்கி வந்து எங்களை அடிக்கிறதாவது அடிச்சிருப்பாள். சரி, அவருக்கு கொஞ்சம் ஒரு சொட்டு பொறுமை குறைஞ்சிருந்து நம்ம மாதிரி இருந்தா பொசுக்கி தள்ளி இருப்போமா இல்லையா? இல்லாண்டி என்ன செஞ்சிருப்போம்? இவனை பொசுக்கிட்டு அவன் பொசுக்குன்னு போயிருவான். அப்படி செய்யக்கூடாது. அவனை சித்திரவதை பண்ணி ஏதாவது பண்ணணும்ட்டு 24 மணி நேரம் அவன் கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பண்றதுக்கு ஒரு எண்ணம் வராது நமக்கு. வேதம் என்ன சொல்லுது? வேதம் என்ன சொல்லுது? பொறுமையாய் சகித்து கொள்ளுங்கள், பொறுமையாய் சகித்து கொள்ளுங்கள். ஏன்னா இவர் சகிக்கிறோம்னு அவர் சொல்றாரு. 20 வசனத்தை வாசிங்க, 1 Peter 2:20 வசனம், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது. பாத்தீங்களா, நினைச்சுக்காங்க இயேசு கிட்ட வந்தா அடி விழுகாது. உங்க அப்பா அடிப்பாங்க, அம்மா திட்டுவாங்க, அண்ணங்காரன் கேவலமா பேசுவான், மாமாக்காரன் எதுவும் பண்ணுவான். இதெல்லாம் இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்குது, நீங்கள் அடிக்கப்படும் போது என்ன செய்யணும், பொறுமையாய் சொல்லிருக்கு 20, பொறுமையோடு சகித்தால். அப்படின்னா அவளையும் வாங்கி கொண்டு இருந்தால், அவளையும் தாங்கி கொண்டு இருந்தால், நீங்கள் நன்மை செய்து அவங்களை திருப்பி அடிக்காம நீங்க அமைதியாக இருந்து, ரத்தம் கொட்டும், நீங்கள் அமைதியாக இருந்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். 2வது தரமும் சொல்றார். இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? பேதரும் இதான் சொல்றாரு, பவுலும் இதான் சொல்றாரு. பவுல் அடிக்கலையா? அடிச்சிருக்காங்களா இல்லையா? ஜெயில போட்டு சங்கிலியில எல்லாம் கட்டி செவத்தோட வச்சிருந்தாங்களா இல்லைங்களா? வச்சிருந்தாங்களா இல்லையா? பவுல் வந்து யாரு? அப்போஸ்தலன். அப்போஸ்தலனுக்கும் ஆண்டவர் மாதிரி சில வரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தா ஆண்டவருக்கு இருந்த மாதிரி சில காரியங்கள் செய்ய முடிஞ்சாதா இல்லையா? ஜன்னல்ல இருந்து ஒரு பையன் சும்மா இருக்கலாம தூங்கிட்டு விழுந்துட்டான், செத்து போயிட்டானா இல்லையா? சோமன் கேட்கற நேரம் தூங்கக்கூடாது, செத்துட்டானா இல்லையா? பவுல் என்ன செஞ்சான்? உயிர் கொடுத்தானா இல்லையா? கொடுக்க முடிஞ்சுதா இல்லையா? அப்ப அந்த பவுலுக்கு இந்த ஜெயில இருக்கிற சங்கிலி எல்லாம் போன கலந்துகிட்டு வெளியே வந்திருக்க முடியுமா? முடியாத, முடியுமா இல்லையா? பவுல் எப்படி செத்தா அவங்களுக்கு தெரியுமா? கழுத்தை வெட்டிட்டாங்க, கழுத்து துண்டிக்கப்பட்டு தான் கொலை செய்யப்பட்டார். அப்ப அவர் என்ன செஞ்சாரு? சகித்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளலையா? அப்ப நாம பாடு வேணா, துன்பம் வேணா, கஷ்டம் வேணா, ஏசுகிட்ட வந்துட்டனே வரவான்னு சொன்னாங்களே, கேட்டெல்லாம் வந்துட்டனே, கஷ்டமா இருக்கே, துன்பமா இருக்குதே, இதெல்லாம் போகாதா? போகணுமே ஆண்டவரை, ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சே, இதெல்லாம் போகிறதுக்கு ஏதாவது பண்ணுன்னு இப்படியே நானும் புலம்பிக்கிட்டேன். உங்ககிட்ட எல்லாம் வந்து புலம்பிக்கிட்டு இருந்தேன்னா நான் கிறிஸ்தவனா? நீங்க புலம்பலாமா? கஷ்டம், பாடு, துன்பம் வேணான்னு இன்னைக்கு இதுக்கு பிறகாவது, இந்த மீட்டிங்க்கு பிறகாவது இங்க இருக்கிற ஒரு விசுவாசியாவது நினைக்கலாமா? எவ்வளவு தூரம் கஷ்டம் வரும்? அசிங்கமா திட்டுவாங்க. நமக்கெல்லாம் பிடிக்குதா? பிடிக்க என்ன செஞ்சுக்கணும்? பொறுமையோடு சகித்துக்கோ. நம்மள ரொம்ப வருஷத்துக்கு பிறகு பிறந்தானேன்னு சொல்லி 20 கோயிலுக்கு போய் மொட்டை போட்டு என்னென்னமோ இனிப்பெல்லாம் வாங்கி போட்டு தலையெல்லாம் பூச்சூடி காலெல்லாம் கொலுசு மாட்டி ஆணுக்கு கூட செய்யறாங்க இங்க. இப்படிலாம் செஞ்சு வளர்த்து இப்ப 18-20 வயசு ஆயிடுச்சு, நம்ம வந்து ஆண்டவரை விசுவாசிட்டோம், அப்பாவுக்கு பிடிக்கல, என்ன செய்யறான்? இப்படி கொஞ்சி வளர்த்த அதே கையில பின்னிடுறான் போட்டு. பிடிக்குதா? பிடிக்கல. வயசுக்கு வந்தவன்னு பார்க்காமலும் இப்படி பண்ணிடுறாங்களேன்னு மனசு துடிக்குதா இல்லையா? துடிக்குது. என்ன சொல்றாரு ஆண்டவர், பொறுமையாய் சகித்து கொண்டால் எனக்கு பிரீதியாயிருக்கும்.
பிரெஞ்சுக்கு கிட்ட வர்றாங்க இல்ல, என்ன வந்துச்சு இவனுக்கு, நல்லா தானே இருந்து எங்களோட சிகரெட் அடிச்சு தண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன், இப்ப என்னமோ புதுசா பெரிய ஒரு புஸ்தகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிற என்ற சாமியாரா போயிட்டியா, சொல்லுவாங்களா இல்லையா, கேலி பேசுவாங்களா இல்லையா, அவங்க பேசுற கூட்டத்துல கூட்டத்தை கூப்பிட்டுக்க மாட்டாங்களா இல்லையா, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கா இல்லையா, நமக்கு என்ன வரும், கொஞ்சமாவது கோபம் வராது, பொறுமையாய் சகித்து கொண்டா. அப்ப வாழ்க்கையில் எங்க தொட்டாலும் பிரச்சனை வருதா இல்லையா, வரும், துன்பம் பாடு வரும். வேதம் என்ன பதில் சொல்லுது அதுக்கு, நாம அதை பொறுமையாய் சகித்து கொண்டு இந்த பலவீனங்களுக்கெல்லாம் பார்த்து நம்ம பலவீனப்படுத்தாம தைரியமா இருக்கணும். நான் அப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை எடுத்து பாருங்க, கிறிஸ்துவனையும் பொறுமையா இருந்து சகிச்சு காரியத்தை சாதிக்கல. சரி, இப்படி சொல்லுங்க, ஒன்னு மட்டும் பதில் சொல்லுங்க, அவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை சரிவர பூரணமா நிறைவேற்றினாரா இல்லையா, நிறைவேற்றினாரா இல்லையா, அவரை தொலைக்கணும்னு சாத்தான் எவ்வளவோ முயற்சி செஞ்சு அதுல வெற்றி கண்டானா, முடியல இல்லையா, அப்ப யாருக்கு வெற்றி அங்க, இயேசுக்கு. அந்த பொறுமையை அவர் சகிச்சிருக்காட்டி, பொறுமையா அதெல்லாம் சகிச்சிருக்காட்டி, இவங்களுடைய பலவீனங்களுக்காக தானும் பலவீனமா நடந்திருந்திருந்தா அவரால் எதையும் சாதிச்சிருக்க முடியுமா, முடியாது. பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை கொடுத்தார் இல்லையா, அவன் பட்ட பாடுகள் என்ன, வெக்கம் இல்லாம எழுதியிருக்கான், நான் பட்ட துன்பம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அடிச்சிருக்கிறானுங்க, புடிச்சு நல்லா கொம்மி இருக்கிறாங்க, ரத்தம் வழிய கொண்டு போய் ஊருக்கு வெளியே போட்டிருக்கிறாங்க, அவர் எழுதுறாரு அது. இன்னைக்கு எந்த பாஸ்டரும் சுயசரிதை எழுதுனா அடிவாங்கன எல்லாம் எழுத மாட்டான், எப்படி எழுதுவான், நல்லா பத்தி எல்லாம் நல்லா தானே நினைக்கணும், அதனால அதெல்லாம் எழுத மாட்டாங்க, பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அவனுக்கு எவ்வளவு டிப்ரெஷிங் வர மாதிரி, டிப்ரெஷன் வர மாதிரி எவ்வளவு நடந்திருக்கும், அவன் கூடவே போய் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்த தேமா உலகத்தின் மீது ஆசை விட்டு அம்போன்னு விட்டுட்டு போயிட்டானா இல்லையா, அதுக்கு பிறகு அவன் பேரே அங்க இல்ல, போயிட்டானா இல்லையா, விசுவாசி மாதிரி இருந்து பவுலோட பிரயாணம் செய்து ஊழியங்கள்லாம் செய்து தேமா என்னை விட்டு விலகி போய்விட்டான், எவ்வளவு மன கஷ்டம் இருந்திருக்கும், இருந்திருக்குமா இல்லையா, அவனுக்கு ட்ரையல் நடக்குது, என்னோடு இருந்தவர்கள் ஒருவரும் எனக்காக வந்து நிக்கவில்லை, எழுதுறாரா இல்லீங்களா, நிக்கல, அன்னைக்கு தான் அவங்கள பார்க்கணும், ஏ சீசருக்கு முன்னுக்கு ட்ரையல் நடக்குதுன்னு சொன்னா, என்னோட இருந்து காப்பி சாப்பிட்டவங்க, என்ன பெருசா பேசினவங்க, எனக்கே உயிர் கொடுக்கிற மாதிரி நடந்தவங்க ஒரு பயல காணா, எங்க போயிட்டாங்க, அவனுக்கு எவ்வளவு மன கஷ்டமா இருந்திருக்கும், எவ்வளவு தொல்லையா இருந்திருக்கும், பொறுமையோடு சகித்து கொண்டான். இதேதான் பேதுரு, இதேதான் ஒவ்வொரு அப்போஸ்தலனும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும், தானியலுக்கு நடந்தாதுன்னா நமக்கு நடந்துற போகுது, எவ்வளவு நடந்திருக்குது, தானியலுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளவு நடந்திருக்குது, யோசேப்புவுக்கு நடந்த நம்ம வாசிக்கிறோமா இல்லையா, அடிமை மாறி விற்கப்பட்டு எவ்வளவு சோதனைகள் கஷ்டங்கள், பொறுமையோடு சகித்து கொண்டு கர்த்தருக்காக அவங்க வாழ்க்கை நடத்தலையா, வெற்றி யாருக்குங்க, யோசேப்புக்கு தான், பவுலுக்கு தான், பேதுருவுக்கு தான், இயேசுவுக்கு தான், இதுதான் நம்ம வாழ்க்கை, பாடுகளும் துன்பங்களும் சகஜமா வரும், இதெல்லாம் எதிர்த்து நாம் பலவீனர்களாக இல்லாமல் பலமுள்ளவர்களாக இதையெல்லாம் தாங்கி இயேசுனுடைய விசுவாசத்தை ஜெபத்திலையும் உறுதியாகவும் தரித்திருந்து நடந்துகிட்டு போறவன் தான், எங்களுடைய காரியங்களை நம்ம சாய்ச்சிக்கணும், கர்த்தரை நம்ம மறுதளிக்காம வாழ்ந்துடணும், கழுத்தே துன்பப்பட்டு மனுஷனுக்கு முன்னுக்கு சாக வேண்டிய நிலையும் வரலாம், ஆனா வெற்றி யாருக்கு, நமக்கு தான், என் கழுத்தை வெட்டினது ஓம் பலவீனம், உன்னை திருப்பி வெட்டாதது என்னுடைய பலம், நீ என் முகத்துல துப்புனது உன்னுடைய பலவீனத்தை காட்டுது, நான் திருப்பி துப்பாம இருக்கிறது என்னுடைய பலத்தை காட்டுது, நான் செய்கிறத நீ என்னவா நினைக்கலாம், என்ன பலவீனவானாக நினைக்கலாம் இல்லையா, இவன் ரொம்ப வீக்கா இருக்கிறான்னு நினைக்கலாம், என் பலம் உன்னை திருப்பி அடிக்கிறது இல்ல, இல்ல ரொம்ப நேரமா ஆகாது தம்பி, 28 பல்லையாவது கலட்ட முடியும், ஆனா அது என் பலவீனத்தின் அறிகுறி, என் பலம் எதுல இருக்குது, நான் பொறுமையாக சகித்து கர்த்தருக்குள் நான் கூடிய காரியங்களில் நடந்து கொள்றதுலதான் இருக்குது, புரியுதுங்களா, துன்பம் வந்தா நம்ம சகிக்கணும், அதனாலதான் கடைசியா வாசிக்கிறேன் யாக்கோபு என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஏன்னா இந்த யாக்கோபு எழுதின பொழுது துன்பப்பட்டிருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள், அவளுக்கு என்ன சொல்லுகிறார், என் சகோதரரே, முதலாவது அதிகாரம் இரண்டாவது வசனம், நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அவனுக்கு அப்பொழுது அதிகமாக கொடுக்கப்படும். பாத்தீங்களா, சோட்கட்டா கஷ்டத்திலிருந்து விடுபடுறதுக்கு அவர் எதுவும் சொல்ல, உன்னுடைய பொறுமை பூரணத்தை எட்டட்டும், அதுல கொஞ்சம் உனக்கு ஞானம் குறைவா இருந்தா கேள் ஆண்டு விட்டு கொடுப்பாரு. எப்படி இன்னும் பொறுமையா இருக்கிறதுக்கான ஞானத்தை அவர் வேதத்தின் மூலமாக உனக்கு கொடுப்பார். நீ கர்த்தரில் தங்கியிரு, ஆனா நீ சகித்துக் கொள்ளுகிறவனாக இருக்கணும். அங்கத்தான் உன்னுடைய பலமே இருக்குது. பலவீனம், மனிதனுடைய பலவீனத்துக்கு நீ இடம் கொடுத்து விடாதே. நீ இயேசுவை மறுதளிக்காமல் நடந்துகொள், சத்தியத்துக்காக நில். நீ செய்கிற காரியம் வேதபூர்வமாக இருக்கட்டும். எத்தனை திட்டு மத்தவன் திட்டினாலும், எத்தனை தொல்லை மத்தவன் கொடுத்தாலும் கூட, வெற்றி கடைசியில உனக்கு தான். புரியுதுங்களா, சோதனைகள் மத்தியில தான் நம்ம சாதித்து வாழ முடியும். சோதனை போகணும்னு அழுது புரண்டுகிட்டு இருந்தோம்னு சொன்னா நம்ம சாதனையாளர்களா மாற முடியாது. இப்ப முதலாவது நம்ம பார்த்துட்டோம் சாதிக்கிறது எப்படின்னு, நீ பார்க்கணுமா இல்லையா, அதைதான் நீ அடுத்து பார்க்க போறோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணி ஒரு இடவேளை இருக்கு, அதுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து படிக்கலாம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, இந்த நேரத்திலே சோதனைகளை தாங்கி பொறுத்து சகித்து வாழ்வது எப்படி என்பதை வேதத்திலிருந்து காட்டி தந்திருக்கிறேன். வெறும் அறிவுக்காக படிக்கின்ற காரியமாக இது இருக்கக்கூடாது. நாங்கள் இவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் சரியாக புரிந்து கொண்டு நடைமுறையில் வைத்திருக்க வேண்டிய சத்தியங்கள். நீர் எங்களுக்கு உதவி செய்யும், துணை செய்யும். இந்த வாலிப மக்களோடு பேசி அவர்களுக்கு அதிக ஞானத்தை கொடு, எப்படி பொறுமையோடு சகித்து வாழ்வது என்பதை கற்றுக் கொடும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுடைய ஐக்கியத்தையும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம், ஆமேன்.